ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம்பனே அன்று வெண்ணை நல்லூரில் நாகினே தன்னை ஆட்கொண்ட சம்புதேகும்பரால் தொழுதேத்தும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாளிகை சூழ் திருமுல்லை வாகில் தேடியான் திரிதலின் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர் கடையாயே பாசுபதா பரஞ்சுடரேகே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில் என்னப்பல் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளியே வண்ண பணித்து என்னை வாகின்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று ஊதால் கோத்துன்றே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன் சேரும் கயலும் திளைக்கும் நீர் திருவாபடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதவே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கல்மால் இங்கும் திசை திசையன கூறி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே என் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேகே மதிவடர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினன நுகர்தரு புலிதர பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே பொழியல் போன்ப பொழித்த புகழியல் போன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாணி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமதிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி சீலனுகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அரரம பார்வதி பலே சிற்றவேசா ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதி பலே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியிலை நாயகி அம்பிகை சமேல எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்கள் அடியே மனமொழி மைகளாலே படைந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே குடியிருக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண நச்சந்தனை இந்த புனிதமான வழியிலே தொடங்கியிருக்கிறது. இதற்கு முந்தைய சிந்தனையிலே திருத்தொண்டர் புராணத்தின் காப்பிய நாயகராக திகழ்கின்ற சுந்தர பெருமான் திரு அவதாரம் செய்து மட்டுமின்றி அவருடைய அருள் வாழ்வு நிகழ்ந்த சோழ நாட்டின் பெருமையை நாம் கண்டோம். தெய்வ சேக்கலார் பெருமான் சோழ நாட்டிலே பெருமை எடுத்துரைத்தார். அதன் பின்னர் இப்பொழுது நாம் காண இருப்பது அப்பிரபுவனுடைய அருள் வாழ்க்கை மிக முக்கியமான கட்டங்களை கொண்டதாக இருந்த அருள் வாழ்க்கை நடந்த இடம் திருவாரூர். சோழ மன்னர்களுடைய தலைநகர் மட்டும் அல்ல, அருள் மன்னராகிய சுந்தரமுசாமியுடைய வாழ் நடந்த தலைநகரும் அதுவாகும். எனவேதான் திருநகர சிறப்பு என்ற தலைப்பின் கீழே சேக்கிழார் பெருமான் திருவாரூர் பெருமையை சொல்லியிருக்கிறார். ஆயினும் அந்த தலைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், மனுநீதி கண்ட புராணம் என்றுதான் இருக்கிறது. திருநகர சிறப்பு என்று அவ்வாறு இல்லை. அந்த திருநகரத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு மனுநீதி சோழ மகாராஜாவுடைய பெருமை. ஆகவே சேக்கிழார் சுவாமி அந்த மாதிரி ஒரு தலைப்பை எழுந்து காட்டுகிறார். திருவாரூர் பெருமையை சொல்ல போகும் நமது சேக்கிழார் பெருந்தகையா, அங்கு நடந்த ஒரு அற்புதமான அருளாட்சி, மேன்மைகள் செய்த நீதி என்ற அந்த வண்ணமே நடந்த ஒரு அற்புத அருளாட்சியை நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். முதலாவதாக திருவாரூர் பெருமையை பொது வகையால் சித்திக்கிறார் சேக்கிழார் அம்மா. நம்முடைய திருவாரூரானது மிகவும் தொன்மை வாய்ந்த கஷேத்திரமாகும். திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரத்தில் ஒவ்வொரு சிவபெருமானுடைய அருள் விளையாட்டையும் சொல்லி, இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் தாங்கள் வந்து எழுந்துள்ளது, திருவிழ சம்ஹாரம் நடப்பதற்கு முன்னோ பின்னோ தாங்கள் எழுந்துள்ளது என்று அற்புதமாக பாடுவார். அந்த வகையிலே இந்த திருவாரூர் கஷேத்திரம் மிக தொன்மையானது. உலகிலே பிறக்க முத்தி திருவாரூர், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அழியே என்று அவருடைய நம்பி பாடுவார். இந்த திருவாரூர் தானே நாயன்மார்கள் எல்லாம் தேவாசிரியர் மண்டபம் இந்த மண்டபத்திலே வச்சிருக்கிறார்கள். அவருடைய சிறப்புடைய தேவர்கள் எல்லாம் அப்பிரபு அந்த அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டிருக்கிற மண்டபம் தேவாசிரியர் மண்டபம்னா, தேவர்கள்லாம் மண்டபத்துக்கு வெளியிருந்து சிவனடியார்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த தேவாசிரி மண்டபத்தை தன்னகத்தை கொண்டது. திருவாரூருடைய தேர் அழகு சொல்லி முடியாது, திருவாரூருடைய கோயில் அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது, திருவாரூருடைய தெப்பத்தின் அழகும் அவ்வளவு. 30 ஏக்கர் நிலத்துல தேரும் அந்த கோயிலும், 30 ஏக்கர் நிலத்துல அருமையாக தெப்பமும் வந்து அங்கே நாயன்மார்கள் வரிசையில பார்ப்போமானால், சுந்தர பெருமானுடைய அற்புத வாழ்வும், அவர் கைலையில் இருந்து வந்த கமலினி என்ற அந்த அன்னையாராகிய பறவை நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்த பொன்போல நகரம் இந்த நகரம், நமினஞ்செழிகள் என்ற பெருந்தகையா தண்ணீரால் விளக்கரித்த பெருமையுடையது இந்த சேத்திரம், கண்பார்வையற்ற தண்ணீழிகள் நாயனார் குளத்தை தோண்டுவதற்காக முற்படுகின்ற போது சமணர்கள் சிவபெருமான் அருளாலே அந்த ஊரை விட்டு ஓடுமாறு செய்ய உத்தமர் வாழ்ந்த நாடு நகரம் திருவாரூர் நகரமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பறவை நாச்சியார் இடத்திற்கு எல்லாம் அல்ல அந்த ஆரூர பெருமான் சிவபெருமான் நடு இரவுல சுந்தர பெருமானுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பறவை நாச்சியார் கொண்ட ஊழலை தீர்க்கும் பொருட்டு ஒரு முறை அல்ல 2 முறை அந்த வீதியிலே நடந்து சென்று தூது சென்ற ஒரு பெருந்தகையா சுந்தரமுசாமியுடைய அந்த பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் திருவாரூர் நிகழ்ந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் அற்புத பாசுரங்கள்ல சேக்கிழார் பெருமான் எடுத்துரைக்கிறார். இந்த பாசுரங்களும் அவளுக்கு இனிமையான பாசுரங்கள். இவ்வாறு திருவாரூரானது எல்லாவற்றிலும் மேலான கஷேத்திரமாகும். அங்கே ஆரூர் பெருமான் மன்னிகநாதராக பிரதிவிஸ்தலமாக புச்சிலே தொழிலே புராதனாக சுவாமி இருக்கிறார். அல்லியங்கோதை என்று அம்பாளுடைய திருநாமம், கமலாம்பிகை என்று இன்னொரு சன்னதி, அங்கே புச்சிலங்குண்ட புராதன தியாகராஜமூர்த்தி சப்த விடங்கள்ல விடங்க சிலங்கள்ல முதற் சிலை, கைலாயத்திலிருந்து மகாவிஷ்ணு பெற்ற அந்த தியாகராஜமூர்த்தியை மகாவிஷ்ணு இந்திரன் பெற்று, இந்திரன் முசூந்த சக்கரத்தை பெற்று திருவாரூர்ல அற்புதமாக அங்கே எழுந்திருக்கிற மூர்த்தி தியாகராஜமூர்த்தி. இன்னும் அதன் பெருமை சொல்லிக் கொண்டே சொல்லலாம். அத்தகைய அற்புதமான திருவாரூரை தலைநகராக கொண்ட சோழ நாட்டை மனுநீதி கண்ட ஒரு மன்னர்களான் அரசாட்சி மனுநீதி சோழன் மகாராஜா அதை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த நல்லாட்சியிலே மக்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அங்கே எல்லா மக்களும் சுபிட்சமா இருக்கிறார். ஆனாலும் அந்த மன்னர்களானுக்கு ஒரு ஒரு கருணை இறக்கம், தன்னுடைய மாளிகையின் வாயில ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று, அந்த ஆராய்ச்சி மணி நகரத்திலே அந்த நாட்டிலே யாரேனும் குறைகள் இருக்குமானால் மன்னர் பெருமான நேர தெரிவிக்க இருப்பதா அந்த ஆராய்ச்சி மணியை அழிச்சிட்டா மகாராஜே வந்துருவார். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மணியை தன் மாளிகை முன்னால அமைத்திருக்கின்ற ஒரு மன்னர் பிரான் மந்திரிச்சோட மகாராஜா. அந்த ஒரு அற்புதனா மகாராஜாவுடைய பெருமைக்கு அது உள்ளே அடையாளம். ஆனால் அந்த ஆராய்ச்சி மணி அழிப்பால் இல்லாம கிடக்கு. என்ன காரணம்? அங்கே துன்பம் யாருக்கும் இல்லை, குறைகள் இல்லை, குற்றங்கள் இல்லை. அதனால அந்த ஆராய்ச்சி மணி துருப்பிடிச்சு போயிருக்க. ஆனால் அந்த மன்னிந்த சோழ மகாராஜா செய்த ஆட்சியில ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சொல்றேன். சைவ சமயத்தினுடைய நீதி அந்த மேன்மை கொண்டு செய்வேன். இந்த மகாராஜா நீதி நிலைநாட்டுற திருவாரூருடைய ஆட்சி செய்து கொண்ட மகாராஜாவுடைய அந்த நீதியினுடைய உயர்ந்த தன்மையை சேக்கலார் பெருமான் சித்தரிக்கின்ற வண்ணம் அந்த மகாராஜாவுக்கு சிவபெருமான் அருளாக ஒரு நல்ல இளவரசர் சற்புத்திரம் கிடைக்கிறார். நல்ல சற்புத்திரம் இளவரசனாக நல்ல வளர்ந்து இளவரசனாயிருச்சு. ஒரு நாள் அந்த இளவரசன் இளம் பருதி போல, இளம் சூரியன் போல பிரகாசமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு அற்புதமான தேரை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் புடை சூட தேர்வு ஏறிக்கொண்டு ராஜ வீதியில தேர்வு வர கவனிக்கணும். வீதிகள் அந்த காலத்துல ஒவ்வொரு வீதியாக வணிக வீதி, பிராமண வீதி, சத்திரியர்கள் வீதி, இந்த மாதிரி தெருக்கள்லாம் அமைந்திருக்கும். இப்பொழுது நம்முடைய மகாராஜா அவருடைய புத்திரன் இளவரசன் தேர்வு எங்க வராருன்னு கேட்டா மெயின் பசார் போல ராஜ அரசு வரக்கூடிய அந்த வீதியில் வந்து கொண்டிருக்கிறார். தேர்வு அவ்வாறு வரும்போது ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டி துள்ளி குதித்து அந்த தேர்க்காதவள் இளவரசர் கவனிக்காம நிறைய. இப்பொழுது அச்சிடம் குழந்தை இழந்த தாய் போல அந்த பசு அப்படியே அழு நாடு கன்றுக்குட்டியை தன் வாக்கினால தடவி தடவி இழந்து போன கன்றுக்குட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கிறார்? அந்த பசுவோ அழுக மிக்க கண்ணீரை அந்த கன்றுக்குட்டி மேல சொரியது. திருவருள் சித்தம் அந்த பசுமாடு நேருக்கும் இளவரசர் துடிக்கிறார். ஐயோ இப்படி நடந்துருச்சே, என்னுடைய தந்தையினுடைய மனசாட்சிக்கு ஒரு கடங்க வந்துருச்சேன்னு அழுகிறார். மந்திரிகள் அழைச்சு இதுக்கு பிராய சித்தம் ஏதாவது நம்ம செய்வோமா? கொலையில பயங்கரமான கொலை பசு கொலை. அந்த பசு கன்றுக்குட்டியை கொள்ளும் அதை விட பயங்கரமான இது நடந்துருச்சேன்னு சொல்லி இளவரசர் நடந்துறார். அவர்கள் பிராயசத்து தேடல. அதே சமயத்துல பசுமாடு நேர்ந்துச்சு மாளிகை. மாளிகை வாயில இதுவரைக்கும் கவனிப்பாரலாம கிடந்த ஆராய்ச்சி மணிய அந்த பசுமாடு தன் வாயினால கவி அடிக்க ஆரம்பிச்சு. மகாராஜா திடுக்கு சொல்லுகிறார், நம்ம நாட்டுல ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க, இந்த நாட்டுல இங்கு ஒரு பெரிய தவறு நடந்துச்சு. பதறி அடிச்சு வழி வர அதற்குள்ள மந்திரிகள் மார்களா வர்றாங்க. முதலமைச்சரை பார்த்து நடந்தது என்ன? அப்பொழுது அந்த செய்தியை சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய அந்த பாங்கு சேக்கலார் பெருமான் தவிர யாரு? இந்த குற்றம் போறா இளவரசர சார் கன்றுக்குட்டி பாவம் அறியாது, அதனை கொல்ல பாவம் இளவரசர சார். மகாராஜா என்ன நடந்ததுன்னு கேக்குற, இந்த பாவம் இளவரசன் மீது இல்ல, இந்த கன்றுக்குட்டிதான் தானே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிற நிலைக்கு வந்தது. ஆகவே பழி இளவரசன் மேல இல்லை என்பது மகாராஜா உணருமாறு மந்திரி அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல பாடலும் பார்க்கணும். அற்புதமான பாடல் சேக்கலார பெருமான திருவாக்கு பாரு. நம பார்வதி வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி, நெடுந்தேர் மேல் ஏறி மணி நெடும் தேர் மேல் ஏறி, ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி, அளவில் தேர் தானை சூழக அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று, இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்தது ஆக தளரூரும் இத்தாய் தளரூரும் இத்தாய் வந்து விழைத்தது இத்தன்மை என்றான். நம பார்வதி சோழமன்னரே வளமையான ஆட்சி செய்த சோழமன்னரே, உங்களுடைய நாட்டில் குற்றம் யாரும் செய்ய மாட்டாங்க. நின் புதல்வன் தங்குடைய இளவரசு ஆங்கு ஓர் மணிநெடும் தேர் மேல் ஏறி, உங்களுடைய இளவரசர் அருமையான புத்திரம், யாருக்கும் தீங்கி செய்யாது, தேர் மேல வந்தார். அந்த தேர் எப்படிப்பட்டது? நெடுந்தேர், இவ்வளவு பெரிய தேர் கண்ணுக்குட்டி காமிக்கிறேனா யார் வியாபாரம்? சின்ன தேர்னா பரவாயில்ல, 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாங்க, டாட்டா சும்மா வாங்கிட்டாங்க. அதுல சின்ன சின்ன காரா சுள்ளலி மாதிரி சில கார் இருக்கு, கிச்சு கிச்சு ஓடுது. அந்த மாதிரி கார் வந்ததுன்னா கண்ணுக்குட்டி கார கண்ணுல தெரியாதுன்னு சொல்லலாம். இதோ நெடுந்தேர், அந்த நெடுந்தேர கவனிக்காம கண்ணுக்குட்டி வந்து இறந்ததுன்னா இளவரசனா பொறுப்பு? அது கொஞ்சம் கூட அறிவு இல்லாம விழுந்துச்சு. மணி நெடுந்தேர், அது மாத்திரமா சுத்தியோட மணியா கட்டிருக்கு. அத தேர் வரும்போது மணிய சத்தம் டங் 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 அடிக்கும், அதை பார்த்தா அது ஒதுங்கலாம்ல. இளவரசன் தப்பு கிடையாது. குறிப்பு ஆங்கு ஓர் மணி நெடுந்தேர், அது சாதாரண தேர்ல ஒப்பரிச்ச தேர். இந்த வட்டாரத்தில் இந்த மாதிரி தேர் யார் செய்கிறேன்? இந்த கன்று குட்டிக்கு அதை கவனிக்கிறேனா நம்மளா பொறுப்பு? மணி நெடுந்தேர் மேல் ஏறி இளவரசன் தனியா வந்தாரு. ஆளவில் தேர் தானை சூழ அவரை சுத்தி எத்தனையோ படை வீரர்கள்னா பல சின்ன சின்ன தேர்கள் ஏறிக்கொண்டு வருகிறார்கள். அப்பவா அந்த கண்ணுக்கு ஒதுங்கிறான்ல, இவர் தனியா வந்தார். அவர் தனியா வரல, தேர் தானை சூழ வந்தார். அப்போது இந்த கண்ணுக்குட்டி ஒதுங்கல. அளவில் தேர் தானை சூழ, சரி இது எங்க வந்தது? விழுந்தது அரசுலாம் தெருவில் போங்கால் மகாராஜா வரக்கூடிய ரோடு, இந்த ரோடு, இந்த ரோடுக்கு கண்ணுக்குடிக்கு என்ன வேற தவறு? யாரு மேல கண்ணுக்குடி மேலமா? சொல்லாம சொல்லாரு பாருங்க. அரசுலாம் தெருவில் போங்கால் மகாராஜா வரக்கூடிய தெருவுல கண்ணுக்குட்டி மாலைதான் வரலாமா? அதனால இளவரசு மேல குற்றம் இல்ல ராஜா, சொல்லாம மந்திரி. இப்படி மந்திரி ஒரு இடத்துல நமக்கு இன்னைக்கு வாழ்த்துமா ஐயா? இப்ப பாக்க மந்திரிகள் எப்படிப்பட்ட மந்திரிகளா? சராய கட்டு பாட்டுலாம் மந்திரிகளா இருக்கான். இப்படி மந்திரிகளை நீங்க பார்க்க முடியுமா? அளவில் நெடும் அளவில் தேர் தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று. அந்த கண்ணுக்குட்டிக்கு வயசு குறைஞ்ச வயசு, குறைஞ்ச வயசு உள்ள கண்ணுக்குட்டி எப்படி புத்தி இருக்கும்? இளைய ஆண் கன்று அனுபவம் இல்லாத, அதனால வந்து விழுந்தது. அனுபவம் இல்லை, அதனால குற்றம் இளவரசம் இல்ல. அந்த கன்றுக்குட்டிக்கு யோசனை இல்லாம அது விழுந்ததுனா இவரா பொறுப்பு? இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து தேர் போய் அது மேல ஏறணையா, அது வந்து தேர்கால உள்ள விழுந்துதான். அமைச்சர் இப்படி சொல்ல அருமையான இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்தது ஆக, அதுதான் இறந்தது. இவர் கொல்லல, எப்படி இவர் கொல்லலையா? அதான் இறந்து போச்சான். தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர் உறும் இத்தாய், இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இந்த பசுவாக தாயாகிய பசு அப்படியே அழுதுட்டு வந்து அரைச்சு மணி அழிச்சது. இதுதான் விஷயம். தளரும் இத்தாய் வந்து விழைத்தது இத்தன்மை என்றான் மகாராஜா. மந்திரியோட யோசனை அப்படியா? சரி, எங்கேயாவது வரலாற்றுல ஆராய்ச்சி மணிய நம்முடைய சோழ நாட்டு வரலாற்றுல யாராவது மனிதர்களை தவிர எந்த பிராணியாவும் வந்து அடிச்சிருக்கா இதுவரைக்கும்? ஆகவே இந்த பசு தெய்வ பசு, அத மறந்துற அமைச்சரே. அது அழுகின்ற அழுகை தெய்வ அழுக, அதற்கு முழு பொறுப்பு என் மகன் தான், இளவரசன் தான். அரசுலாம் தெருவு ஓம் ஆங்கு ஓர் உப்பற்ற மணி நெடுந்தேரு இளைய ஆங்கன்று அதா புகுந்து இறந்தது. ஒரு பசுமாடு ஆராய்ச்சி பண்ணி அடிக்கிறத சொன்னால் அந்த பசுமாட்டின் பெருமை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆகவே இன்று கன்றுக்குட்டியை இழந்து அழுகின்ற பசுமாடு போல நான் என் மகனை இழந்து அழணும். இது தண்டனை தான் வேதத்தில் அந்த பிராயச்சித்திற்கு இந்த பிராயச்சித்த மந்திரி சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டேன். நான் என் மகனை இழக்க வேண்டும் சொல்லி நீதி தீர்ப்பு சென்ற அமைச்சர் புட்டார். நீ சென்று தேர்வையாரும் இளவரசன் அதே இடத்துல படுக்கவைய சேர்ந்தார். ஆணை தீர்ப்புக்குரியாச்சு. அமைச்சர் நினைச்சாதிமா இவரு ராஜா மாதிரி அமைச்சர். நம்ம கையினால இளவரசனை கொண்டிருந்தான். அவரு தாக்குற இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. யாருக்கு மனசு வரும்? அப்படி ஒரு நாடு நம்முடைய நாடு. அமைச்சரும் மகாராஜா பாக்குறாங்க. சரி நானே போறேன், இவர்கள் நம்ப முடியாது, நானே போறேன் என்று சொல்லி தேரெடுத்தார் மகாராஜா. தேரெடுத்து மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மகாராஜா உண்டானு அழுகுறாங்க. இளவரசன் சற்று நேரத்தில் போறார். இளவரசனை படுக்க வச்சாச்சு. தேர் போயிருது. தேர் ஏறியாச்சு. அவ்வாறு தேர் ஏறிய சமயத்தில் என்னாச்சு? ஒரு மந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். அவருக்கு ஒரே ஒரு மந்தன் தான் இளவரசன் போறார். ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை போறா போன நினைச்சுக்கலாம். அவருக்கு கூட பாதிச்சு கிடையாது. அத கூட அவர் நினைக்கிறார் மகாராஜா. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தர்மத்தின் வழியாக நம்ம நடக்கணும். யாரா இருந்தாங்க கடன் என்று தன் மைந்தன் மர்மம் மர்மம்னா மார்பு. தன்னுடைய மைந்தனுடைய மார்பு மேல தன் தேராழி உறவுந்தான். மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். இத்தகைய ஆட்சி வீடு இணைத்து எல்லாராலும் முடியுமா? தன்னடி வெண் குடைவேந்தன் செயல் கண்டு தரியாது மன்னவர் கண்மணி பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார் அன்னால் அவன் கண்ணெதிரே அணிநீதே மழவிடமேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விடங்க பெருமான் பார்வதி பதையே. இந்த செயல் கண்டு மன்னர்களா பூத மக்கள் எல்லாம் ஆழ்றாங்க. மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அந்த அற்புதமான அந்த மன்னன் முன்னால அண்ணலவன் கண்ணெதிரே அந்த சமயத்தில் சாமி காட்சி கொடுக்கிற அணிவீதி மழவிடைவேல் இந்த பசுமாடு அந்த ரிஷபான் மேல அணிவீதி மழவிடைவேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விளங்க பெருமான். வீதியிலே காட்சி கொடுத்தார். ஆனால் பேர் வீதி விளங்க பெருமான். காட்சி கொடுத்த உடனே அந்த காட்சியை பார்க்கிறார் மகாராஜா. சடைமருங்கில் இளம்பீரையும் தலி விழிக்கும் திருநூதலும் இடமருங்கில் உமையாடும் எம் அருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையுமுன் கண்டு அரசன் போச்சி செய்ப்ப அரசன் போச்சி செய்ப்ப விடை மருகும் பெருமான் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். நம பார்வதி பதையே சுவாமி காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார். எப்படி அருள் பாலிக்கிறார்? அதுதான் மகாராஜா அல்ல மனுஷன் சொல்லி சுவாமி மறைஞ்சிட்டாரா? இல்ல, பசுனுடைய கண்ணீரை துடைக்கணும். இப்ப மூணு பேர் போயிட்டாங்க. யாரெல்லாம் மூணு பேர் யாரெல்லாம் சொல்லுங்க.
கண்ணுக்குட்டி
கண்ணீரை துடைக்கிறார் சுவாமி. அழகா அந்த பாடல தன்னிலேயே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் முதல்ல உயிர் பெற்றது அந்த கண்ணுக்குட்டி. இரண்டாவது அபரசன் மண் உரிமை தனிக்கன்றும் இரண்டாவது இளவரசன் அவர் இழந்து அது இழந்து அது அழுகுது இவர் இழந்து இவருக்கு வெளியே சொல்லாமல் அழுகிறார் அப்படின்னு எழுதி. மூன்றாவது மந்திரியும் உடன் இழனும் ரஷ்ய மக்கள் எல்லாம் கழிமாற்றுகிறார் உடன் கிழனும் என்ன பரிசானான் என்று அறிந்திருந்தேன். யாருக்கும் முன்னவரே முன்னின்றார் முடியாத பொருள் உனதோ யாருக்கும் முன்னவனே முன்னின்றார் பரமேஸ்வரன் எல்லாருக்கும் முன்னவன். அவன் வந்து அருள் பரித்தவனா இந்த மூணு இந்திக்கல என்ன ஆச்சரியம் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உனதோ. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மன்னர் பெருமானுக்கு எடுத்த காட்சி தமிழகத்தில் திருவாரூர் நிகழ்ச்சி இதுதான் மனிதர் கண்ட சோழ புராணம் எடுத்திருக்கிறது. இந்த ஆட்சி நடந்த இடம் திருவாரூர் அங்குதானே நம்முடைய அருளாளராக இருக்கின்ற ஆளுடைய நன்றி சுந்தர நாயகர் வாழ்வு நடத்திய இடம் அந்த அற்புத நகரம் இதுதான் திருவாரூர் நகர சிறப்பு.